தென்றல் ஆகஸ்ட் 2012 இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியை பகுதியில் அடுத்தவர் பலவீனத்தை அணுக தெரிய வேண்டும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, நிறைய முறை யோசித்துவிட்டுத்தான் இந்த கடிதத்தை அனுப்புகிறேன். உங்களுடைய கருத்து என் விஷயத்தில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசை. எங்கே தவறு செய்கிறேன் என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். எனக்கு திருமணமாகி 16 வருடங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகள் 2 பிறந்தாகிவிட்டது. இருந்தும் எனக்கும் என் கணவருக்கும் உறவு முறை இன்னும் நிலைப்படவில்லை. எதனால் என்று எனக்கே புரியவில்லை. என்னை பொறுத்தவரை யாரும் என்னை குறை கூறாத அளவுக்கு நடந்து கொள்வேன். என் அப்பா அம்மாவோ, ஸ்கூல் டீச்சரோ அல்லது மேற்பார்வையாளரோ யாருமே என்னை ஏன் செய்யவில்லை அல்லது ஏன் செய்தாய் என்று கேட்கும் அளவுக்கு வைத்துக் கொள்ள மாட்டேன். எனக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு வேண்டும், நியாயம் வேண்டும். வம்பு தும்பில் கலந்து கொள்ள மாட்டேன். யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன். என் கடமையிலிருந்து என்றுமே தவறியதில்லை. ஒரு நல்ல மகளாக, நல்ல மாணவியாக, நல்ல மனைவியாக, தாயாகத்தான் என் பொறுப்புகளை கவனித்துக் கொள்கிறேன். ஹை ப்ரொஃபைல் ஜாப் அத்துடன் டென்ஷனும் சேர்ந்துதான் வருகிறது. இருந்தாலும் வீட்டில் மனைவிக்குரிய கடமைகளை தவறியதே இல்லை. சில சமயம் வேலையிலிருந்து களைத்து போய் வந்தால் வீடு கலேபரமாக இருக்கும். மனதில் எரிச்சல் வரும். இவர் கொஞ்சம் சரி செய்யக்கூடாதா என்று கேட்டால், கிடக்கட்டும் விடு, வார நாள்ல யார் வீட்டுக்கு வரப்போறாங்க என்று பதில் சொல்லிவிட்டு தான் விரும்பி இதை செய்து கொண்டிருப்பார். என்னால் அப்படி இருக்க முடியவில்லை. வாங்கு வாங்க என்று எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன். குழந்தைகளுக்கோ இவருக்கோ எந்த குறையும் வைத்ததில்லை. எப்படி பாடுபட்டு உழைத்தாலும் எங்களிடம் ஒரு நெருக்கமில்லாத உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. இவர் மட்டுமல்ல, இவருடைய தங்கையும் என்னிடம் ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவள். என்னை தலையில் வைத்து கொண்டாடியவள். ஒரு வருடம் முன்னால் இங்கே வந்துவிட்டாள். இந்தியாவிலிருந்து MS பண்ண இங்கே வந்தபோது அவளுக்கு நான் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொண்டேன். ஒரு அருமையான பையனை நான் தான் பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைத்தேன். இந்த 7 வருடங்களில் எங்கேயோ போய்விட்டார்கள், பணத்திலும் சமூக அந்தஸ்திலும். இப்போது அவளும் முன்போல் அதிகம் பழகுவதில்லை. இந்த கடிதம் அனுப்புவதன் காரணமே, ஐ ஃபீல் லோன்லி நவ். என் குழந்தைகள் டீனேஜர்ஸ் ஆகிவிட்டார்கள். என்னுடைய மேற்பார்வை பிடிப்பதும் இல்லை. வார கடைசி தவிர வேறு நாட்களில் தேவைப்படுவதும் இல்லை. நான் எப்போது வேலையிலிருந்து வந்தாலும் வீட்டில் இருக்கும் கணவர் இப்போது அடிக்கடி தங்கை வீட்டுக்கு போய்விடுகிறார். நானே கேட்டாலொழி அதை பற்றி பேசுவதும் இல்லை. அங்கே அவர்கள் அடிக்கடி பார்ட்டி வைக்கிறார்கள். மது மாமிச கலாச்சாரத்துக்கு போய்விட்டார்கள். இவர் எப்போதாவது தான் குடிப்பார், நான் தடுத்ததில்லை. ஆனால் அடிக்கடி அங்கே போய்விட்டு வருவதை பார்த்து நான் அவருடைய தங்கைக்கு போன் செய்து நேரடியாகவே கேட்டேன். எனக்கு தெரியாமல் அண்ணனை மட்டும் அழைப்பது என்ன நாகரிகம் என்று அண்ணாவிடம் சொல்லியிருந்தேனே, உங்களுக்கு சொல்ல. அவர்தான் உங்களுக்கு இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இல்லை என்றார். அது உண்மைதானே என்றாள். நான் அவளை பற்றி குறை சொல்லவில்லை. இவருக்கு என்னிடம் ஏன் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது என்று குழம்புகிறேன். இப்படிக்கே அன்புள்ள சிநேகிதியே, உங்கள் கடிதத்தை படிக்கும் போது எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஒரு ரயில் சிநேகிதி ஞாபகத்திற்கு வருகிறாள். பல பல வருடங்களுக்கு முன்னால் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தனியாக போய்க் கொண்டிருந்தேன். விழுப்புரத்தில் 3 பேர் என் பெட்டியில் ஏறினார்கள். நல்ல கிராமத்துக்காரர்கள், ஒரு திருமணமான பெண், வயதான தம்பதியர்கள். பக்கத்தில் இடம் இருந்தும் அந்த மூதாட்டி அந்த கணவரின் அருகில் உட்காராமல் எனக்கு எதிரில் அமர்ந்தாள். அந்த பெண் எனக்கு எதிரில் என்னை பார்த்து சிரித்தாள். நான் குறிந்து கொண்டே இருக்க, ஐபேட் லேப்டாப் இல்லாத காலம் அது, நானும் நிமிர்ந்து பதிலுக்கு புன்னகைத்தேன். அந்த எளிமை, கிராமத்து வாசனையுடன் அவள் தன் குடும்பத்து கதை பற்றி பேச ஆரம்பித்தாள். வயதான அந்த மனிதர் அவள் தந்தை, குடிப்பழக்கம் உள்ளவராம். அதனால் அவள் அம்மா அவருடன் பேசுவதையோ அவருடன் கூட வருவதையோ தவிர்த்தாள். இவளுடைய அக்கா வீட்டில் ஒரு சடங்காம். கண்டிப்பாக போக வேண்டிய நிலையில் இவளுடன் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். அக்காவை மாமாவுக்கு கட்டி வைத்திருக்கிறார்கள். இவளுக்கு வெளியிலேதான் மாப்பிள்ளை. அதுவும் இவள் அம்மா வரப்போகின்ற மருமகனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது என்று மிக மிக குறியாக இருந்து இவள் கணவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். இவள் கணவர் ஒரு போலீஸ்மேன். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. லஞ்சம் வாங்க மாட்டாராம். எல்லாவற்றிலும் மிக கட்டுப்பாட்டுடன் இருப்பாராம். நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றேன். உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டாள். இல்லை என்றேன். அப்போ என்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர வேண்டாங்க என்றாள். ஒரு நொடி நேரம் குழம்பி போய்விட்டேன். ஆமாங்க, எங்க அம்மா எனக்கு நல்லது செய்யறேன்னுட்டு என் சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க. பொம்பளைங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்காரருக்கு தெரியாம அங்க இங்கன்னு காசு சேர்ப்பாங்க, வட்டிக்கு விடுவாங்க, மத்தியானம் சினிமா போயிட்டு வருவாங்க, அக்கம் பக்கம் கூடி கொஞ்சம் தமாசா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் ரொம்ப கண்டிப்பு. அங்க இங்கன்னு வம்படிச்சுட்டு இருக்காத, இருக்கிற நேரத்துல வீட்டை சுத்தம் பண்ணு, குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுன்னு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு தெரியாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அவர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணினா நாம திருப்பி கேட்கலாம். நாம எப்பவுமே குற்றவாளி கூண்டில நிக்கிற மாதிரி ஆயிடும். மனுஷங்கன்னா ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கணும், அப்ப தாங்க நம்ம சின்ன சின்ன ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும். இல்லாட்டி வாழ்நாள் பூரா பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப கூட ஏதேதோ சொல்லித்தான் எங்க அப்பா அம்மாவோட ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன். இல்லாட்டி ஒரு கணக்குவாதியார் மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சாகணும். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது நியாயமா இல்லையான்னு என்று தன்னுடைய கருத்தை சொல்லி முடித்து விட்டாள். எனக்குள் ஒரு பொறி தெரித்து நான் யோசித்தேன். ஒருவரது பலவீனம் மற்றவருக்கு சக்தியை கொடுக்கிறது, ஒருவரது சக்தி மற்றவருக்கு பலவீனத்தை அதிகரிக்கிறது. அப்போது உறவுகள் எப்படி பாதிக்கப்படுகின்றன? நம்முடைய சக்தியை மட்டும் புரிந்து கொண்டு பிறரது பலவீனத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா, இல்லை சகித்து கொள்ளாமல் இருக்கிறோமா, இல்லை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறோமா? பிறருடைய பலவீனத்தை அணுகும் முறை தெரியாவிட்டால் நம்முடைய சக்தி புரிந்தாலும் நமக்கு அது ஒரு பலவீனம்தான். யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் பர்சன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் வெறுமை விலக என் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.